إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையில் தான் ஒரு நல்ல நிலைக்கு மாற வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் இருக்கிறது. எவ்வளவு பெரும் பெரும் மோசமான பாவங்களில் மூழ்கி இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய அடி மனசிலும் நான் இப்படியே இருக்கக்கூடாது, நான் வாழ்க்கையில் மாறி ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும், இந்த பாவங்கள் இருந்து இந்த அசிங்கங்கள் இருந்து நான் விடுபட வேண்டும் என்ற ஆசை அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய அடி மனசிலும் இருக்கும். யாரெல்லாம் வாழ்க்கையில் மாற வேண்டும், ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், பாவங்களை விட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் ரமபானுடைய மாதம். ஒரு மனிதன் பாவங்களில் மூழ்கி கெட்டு போவதற்கு பிரதானமான ஒரு காரணமாக இருப்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ரமபானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஷைத்தானை கட்டிவிட்டு நமக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஏனைய காலங்களை விடவும் ரமபானை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பினால், வாழ்க்கையில் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு விரும்பினால் மிக லேசாக ரமபானில் மாறிக்கொள்ளலாம். ஒவ்வொருவரும் மாற வேண்டிய மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலர் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கும், பாவங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டாது, ஆனால் கடமைகளை செய்வதில் குறைபாடு இருக்கும், தொழுகைகளில் குறைபாடு இருக்கும். இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நான் இந்த இபாதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலர் நல்ல பக்குவமான இபாதத்தாளிகளாக இருப்பார்கள், ஆனால் பாவங்களை விட்டுக் கொள்ள முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பாவத்தை விட்டுக் கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக ரமபானை ஆக்கி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் இபாதத்திலும் பக்குவம் உள்ளவர்களாக இருப்பார்கள், பாவங்களும் இருக்க மாட்டார்கள், ஆனால் பெற்றோர்களுடைய விஷயத்தில் மிக அதிகம் குறைபாடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அந்த வகையில் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் குடும்ப அங்கத்தவர்களுடன் சேர்ந்து நடப்பதில் குறைபாடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு துறையில் குறைபாடு இருக்கும், அந்த குறைபாடுகளை பூர்த்தி செய்து ஒரு தூய்மையான மனிதனாக மாறிக்கொள்ள வேண்டும். ஒரு ரமபான் வந்தால்
ரமலான் முடியும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம், இபாதத்துகளில் ஆர்வம், பாவங்களில் வெறுப்பு, ஒரு தூய்மையான நிலையை அவன் அடைந்து கொண்டுதான் ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய அந்த பெருநாளை அவன் கொண்டாட வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த ரமலானில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டவர்களாக ஆக்கி வைப்பானா. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான, நாம் சுத்தமாக வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதி தான் நம்முடைய வருமானங்கள். நம்முடைய வருமானங்கள் சுத்தமாக அமைய வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த காலத்தில் நாம் நாட்டில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை பார்க்கிறோம். சொத்துக்களை பற்றிய ஒரு பயம், என்னுடைய பணம், என்னுடைய சொத்துக்கள், கஷ்டப்பட்டு கட்டிய வீடு, கஷ்டப்பட்டு நான் கட்டியெழுப்பியிருக்கக்கூடிய இந்த வியாபாரம், இதுக்கு அழிவு வந்து விடுமோ, இதை யாரும் வந்து தாக்கி விடுவார்களோ என்ற ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சொத்துக்கள், நாம் கஷ்டப்பட்டு சேகரித்து வைத்திருக்கிற பணம் காரணம் இல்லாமல் அழிவதில்லை. சொத்துக்களுக்கு அழிவு வருகிறது என்றால் அதற்கு பின்னால் நிச்சயமாக காரணம் இருக்கிறது. சில பொழுது அல்லாஹு தஆலா சோதனைக்காக வேண்டி சொத்துக்களுக்கு அழிவை ஏற்படுத்துவார். சொத்துக்களில் குறைபாட்டை ஏற்படுத்தி, வருமானத்தை குறைத்து, வருமானத்தை இல்லாமலாக்கி, சொத்துக்களை அழித்து அல்லாஹு தஆலா சோதனைகளை அவனுடைய அடியார்களுக்கு ஏற்படுத்துவார். அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி நடக்கிறார்கள், என்ன வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறார். அவர்களுடைய நடத்தைகளும் அவருடைய வார்த்தைகளும் சிறப்பானதாக அமையும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த ஒரு சோதனையை வைத்து அவர்களுக்கு உயர்வையும் கண்ணியத்தையும் பெரும் பெரும் பாக்கியங்களையும் நன்மைகளையும் அல்லாஹ் கொடுப்பார். இன்னும் சில காரணங்களை மார்க்கம் நமக்கு சொல்கிறது.
www.acmyc.com
அந்த காரணங்களை பொறுத்தவரையில் மனிதன் தன்னுடைய கைகளால் தேடிக்கொள்ளக்கூடிய காரணங்கள், மனிதன் தன்னுடைய கையாலே தன்னுடைய சொத்துக்களுக்கு, தன்னுடைய பணத்துக்கு அழிவை தேடிக்கொள்கிறான். அப்படிப்பட்ட காரணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் அதிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். அதிலே ஒன்றுதான், எப்பொழுது ஒரு மனிதனுடைய சொத்துக்களில் வட்டி சேர்ந்து விடுகிறதோ அல்லாஹு தஆலா அந்த சொத்தை அழிக்கிறான். குர்ஆன் மிக உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வட்டியை தவிர வேறு எந்த பாவத்துக்கும் இப்படி சொல்வதை நாம் குர்ஆனில் காண முடியாது. யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹு தஆலா சொல்கிறான் வட்டியை அல்லாஹ் அழிப்பார். பெரும்பாலும் ஏன் மக்கள் வட்டி எடுக்கிறார்கள், வட்டி கொடுக்கல் வாங்கல் ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் நினைக்கிறார்கள், நான் வியாபாரத்தில் பின்தங்கி இருக்கிறேன், என்னுடைய நண்பர் எவ்வளவு முன்னுக்கு போய்விட்டார், எனக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு, பணம் குறைவாக இருக்கிறதுனால் நான் பின்னுக்கு போய்கொண்டே இருக்கிறேன், வட்டி எடுத்தாவது முன்னுக்கு போகலாம், வட்டி எடுத்து வீட்டை கட்டிக் கொள்வோம், வட்டி எடுத்து இந்த தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று முன்னேறுகிற நோக்கத்தில் மக்கள் வட்டியுடன் சம்பந்தம் வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வட்டி என்பது முன்னேறுவதற்கான வழி அல்ல, வட்டி என்பது நீங்களே உங்களுடைய கைகளால் அழிவை தேடிக் கொள்கிறீர்கள். வட்டி சம்பந்தப்பட்ட அந்த பணத்தை, அந்த சொத்துக்களை அழிப்பதற்கு விரோதிகள் தேவையில்லை. நாமெல்லாம் விரோதிகளை பற்றி பயப்படுகிறோம், விரோதி இருக்கிறான் சொத்துக்களை அழித்து விடுவானோ என்று. யாரெல்லாம் வட்டியுடன் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறோமோ அன்பான சகோதரர்களே, அதை அழிப்பதற்கு முதல் விரோதி அல்லாஹ். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பார். ஃபஇல்லம் தஃஅலு ஃஅஸ்னு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலி, வேறு எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை, வட்டியை நீங்கள் விடவில்லையானால் அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய ரசூலுடனும் போர் செய்வதற்கு நீங்கள் அழைப்பு விடுங்கள். அல்லாஹ் தஆலா யுத்தத்துக்கு அழைக்கிறார். இப்படி ஒரு பாவத்துக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் என்றால் அது எவ்வளவு பாரதூரமான ஒரு பாவமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, வட்டியுடன் சம்பந்தப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறிய யாரும் கிடையாது. தற்காலிகமாக நமக்கு யாரும் முன்னேறுவது போல தெரியலாம், ஆனால் அது முன்னேற்றமாக இருக்க மாட்டார்கள். வட்டியுடன் சம்பந்தப்பட்ட எந்த அரசாங்கமும் நிலைப்பதில்லை. வட்டி எடுத்த குடும்பங்கள் நிலையாக செல்வந்தர்களாக இருப்பதில்லை. அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே அந்த சொத்துக்களை அழித்து காட்டுகிறார். அல்லாஹ்வுக்கு பணத்தை சொத்துக்களை அழிப்பதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்க கூடாது. அவன் சொத்துக்களை அழிக்க நினைத்தால் அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கின்றன. அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தெரிந்தோ தெரியாமலோ வட்டியுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் நாம் மிக வேகமாக அதை திருத்தி தௌபா செய்து நல்ல வழிக்கு வந்து சேர வேண்டும். வங்கிகளில் போய் வாங்குகிற கடன் மட்டும்தான் வட்டி என்று சிலர் நினைக்கிறார்கள். வட்டி என்பது அது வட்டி கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போய் எடுப்பது மட்டும்தான் வட்டி என்பதல்ல. எத்தனையோ வியாபாரங்களில் வட்டி இருக்கிறது என்பதை மிக அழகாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றன. வெளிப்படையில் பார்த்தால் வியாபாரம் போல இருக்கும் அன்பான சகோதரர்களே, ஆனால் மார்க்கம் அதை வட்டி என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. சில பொழுது நாங்கள் வங்கி வட்டிகளுடன் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டோம், ஆனால் மார்க்கம் தடை செய்திருக்கிற இந்த கொடுக்கல் வாங்கல் வட்டிகளில் நாங்கள் சிக்கி இருக்கலாம். ஒருவரிடத்தில் ஒரு பணத்தை கடனாக பெற்றால் அந்த கடன் எடுத்த தொகைதான் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அதனுடன் சேர்த்து ஒரு தொகை கொடுக்கப்படுகிறது என்றால் அது எந்த பெயரில் கொடுக்கப்பட்டாலும் மார்க்கம் அதை வட்டி என்று சொல்கிறது. நம்முடைய சில சகோதரர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று நினைக்கலாம். அவசரத்துக்கு சில இடத்தில் கடன் எடுக்கிறார்கள். வியாபாரிகள் கடன் எடுக்கிறார்கள், அவருக்கு சாமான் வந்திருக்கிறது, அதை கிளியர் செய்ய வேண்டும், கையில் பணம் இல்லை, யாராவது ஒருவரிடத்தில் போய் நீங்கள் 10 லட்சம் தாருங்கள், அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னால் நான் உங்களுக்கு 50,000 ப்ராஃபிட் ஆகவும் உங்களுக்கு தந்துவிடுகிறேன் என்று சொல்கிறார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் அது வியாபாரம், நான் வியாபாரத்துக்காக எடுத்தேன் என்று சொல்லி. அன்பான சகோதரர்களே, மார்க்கத்துடைய பார்வையில் இது சுத்தமான வட்டி, இது வியாபாரம் அல்ல. வியாபாரம் என்றால் நாம் யாரை பங்காளியாக பார்ட்னராக இணைத்துக் கொள்கிறோமோ அவருடைய பணம் நம்முடைய வியாபாரத்துடன் கலந்து வரக்கூடிய வருமானத்தில் வரக்கூடிய இலாபத்தில் அதை சரியாக கணக்கீடு செய்து அதில் விகிதாசாரப்படி, ஒரு குறிப்பிட்ட அளவு அல்ல, விகிதாசாரப்படி உரியவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு 5% உங்களுக்கு 10% என்று கொடுக்கப்பட்டால் இதைத்தான் மார்க்கம் கூட்டு வியாபாரம் என்று சொல்கிறது. வெறும் அவசரத்துக்கு கைமாற்றுக்கு பணம் எடுத்துவிட்டு அதை கொண்டு ஏதாவது செய்துவிட்டு 1 மாதத்திலோ 2 மாதத்திலோ இலாபம் என்ற பெயரில் குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுப்பது, இது மார்க்கத்துடைய பார்வையில் வியாபாரம் அல்ல, இது சுத்தமான வட்டி. இதைத்தான் ஜாஹிலியா காலத்தில் இருக்கிறவர்களும் செய்திருக்கிறார்கள். இந்த வட்டி விஷயத்தில் தான் இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை குரானில் இறங்கியது. அன்பான சகோதரர்களே, சிலர் தெரிந்தோ தெரியாமலோ இப்படிப்பட்ட கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கலாம். நம்முடைய சொத்துக்களுக்கு அழிவு வருவதற்கு முன்னால் நாம் அவற்றை பாதுகாத்துக் கொள்வோம். தௌபா செய்வதுதான் அதற்குரிய பிரதானமான முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இது மார்க்கம் நமக்கு சொல்ல மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரு காரணம் நம்முடைய சொத்துக்கள் அழிவதற்கு. இரண்டாவது, எந்த சொத்துக்களில் ஜகாத் கலந்து விடுமோ அந்த ஜகாத் பொருளை அழித்து விடும் என்று சொன்னார்கள். பொருளில் சொத்துக்களில் ஜகாத் கலப்பது என்றால் அதுக்கு 2 முறைகள் இருக்கின்றன. ஒன்று, ஒருவருக்கு குறிப்பிட்ட அளவு ஜகாத் வாஜிபாகிறது. அந்த ஜகாத்தை அவர் கொடுக்காமல் தன்னுடைய பணத்துடன் சேர்த்து வைத்துக் கொள்கிறார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த கொஞ்சமான ஜகாத் இல்ல அஹ்லகத்ஹு, மீதம் இருக்கிற அத்தனை செல்வத்தையும் அழித்துவிடும். இரண்டாவது முறை, ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஜகாத் வாஜிபாகிறது. உதாரணமாக ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் ஜகாத் வாஜிபாகிறது. அவர் 5 லட்சம் ரூபாயை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். அவர் வெறும் ஒரு 3 லட்சத்தை கொடுத்து விட்டு மற்றவை தன்னுடைய சொத்துக்களுடன் வைத்துக் கொள்கிறார். சொன்னாங்க, இந்த கொஞ்ச பகுதி மீதம் இருக்கிற அதிகமான பணத்தை அழித்துவிடும். அன்பான சகோதரர்களே, ஜகாத் என்று வரும் பொழுது சதகாவுக்கும் ஜகாத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சதகா என்பது எப்பொழுதும் கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம், அதிலே கட்டுப்பாடுகள் கிடையாது. ஜகாத் என்று வரும் பொழுது நாம் தொழுகையை எப்படி ஆரம்பிக்கிறோமோ எப்படி முடிக்கிறோமோ இதற்கிடையில் ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இருக்கிறது. தொழுகையை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், பிறகு என்ன செய்ய வேண்டும், பிறகு ருக்கு செய்ய வேண்டும், பிறகு சுஜூத் செய்ய வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் சட்டம் இருக்கிறது. அதுபோல ஜகாத்தின் ஒவ்வொரு கட்டங்களுக்கும் சட்டம் இருக்கிறது. ஜகாத் என்பது வெறும் செல்வந்தர்களுக்குரிய ஒரு கடமை அல்ல. சிலர் நினைக்கிறார்கள் ஜகாத் என்று பேசும் பொழுதே இது பெரிய பணக்காரர்களுக்கு உள்ளது, நமக்கெல்லாம் இந்த ஜகாத் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஜகாத் என்பது பெரும் செல்வந்தர்களுக்கு மட்டும் உரியது அல்ல. ஜகாத்துக்கு ஒரு அளவு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 85 கிராம் தங்கம் அளவுக்கு யாராவது பணத்தை சேகரித்து வைத்திருந்தால், அல்லது அவருடைய பணமும் வியாபார பொருளும் சேர்ந்து 85 கிராம் தங்கத்துடைய பெருமதி அளவுக்கு வந்தால், தற்காலத்தை பொறுத்தவரையில் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் 85 கிராம் என்பது 625,000 ரூபாய் அல்லது கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கலாம், 6.5 லட்சம் அளவு பெருமதியில் இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒருவரிடத்தில் பணம் சேகரித்து வைத்திருந்தால், அல்லது வியாபாரத்தின் 1 வருஷம் பூர்த்தியாகும் பொழுது அவர் வியாபார பொருளையும் கணக்கிட்டு மதிப்பீடு செய்து அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் பார்க்கும் பொழுது இந்த தொகையோ அல்லது அதை விட அதிகமாகவோ இருந்தால் தன்னிடத்தில் இருக்கிற அந்த சொத்துக்களை, அந்த வியாபார பொருட்களையும் பணத்தையும் கணக்கிலெடுத்து அதை 40 ஆக பிரித்து வரக்கூடிய 1 பகுதியை அவர் ஜகாத்தாக கொடுத்தாக வேண்டும். அதுதான் அவருடைய ஜகாத். சிலபொழுது நம்முடைய பார்வையில் இந்த தொகையை வைத்திருக்கிறவர்கள் ஒரு சாதாரண வியாபாரியாக இருப்பார். அவருக்கு நிறைய கடன்கள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். தேவைகள் இருக்கிறது என்பது வேறு, இந்த தொகை இருந்தால் அவர் ஜகாத்து கொடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் அவருடைய செல்வம் அழிந்து போவதற்கு அதுவே காரணமாக அமையும். ஜகாத்தை நிறைவேற்றுவது எப்படி கடமையோ, குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது தன்னுடைய அந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்வது, ஸ்டாக் எடுப்பது, இதுவும் கட்டாய கடமைகளில் ஒன்று. தன்னுடைய வியாபாரத்தின் 1 வருஷம் பூர்த்தியாகும் பொழுது வியாபாரத்தை நிறுத்த வேண்டி வந்தாலும் அதை நிறுத்திவிட்டு அதனுடைய அந்த பொருட்களுடைய மதிப்பீட்டை அவர் செய்ய வேண்டும். கணக்கு பார்த்துதான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் கணக்கு பார்க்காமல், ஸ்டாக் எடுக்காமல் ஜகாத்தை கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அது எப்பொழுது என்றால் ஒருவருக்கு தெரியும், 100%க்கு 100% அவருக்கு உறுதி, நான் எனக்கு வாஜிபாக கூடிய ஜகாத்துடைய தொகையை விடவும் மேலதிகமான தொகையை தான் கொடுக்கிறேன். அதாவது என்னுடைய பணத்தையும் என்னுடைய வியாபார பொருட்களையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுற்றி வளைத்து கணக்கு பார்த்தாலும் எனக்கு 5 லட்சம் ரூபாயை விட அதிகம் ஜகாத் வாஜிபாக மாட்டாது என்று அவருக்கு உறுதியாக தெரியும். ஆனால் அவர் 10 லட்சம் ரூபாயை ஜகாத்தாக கொடுக்கிறார். இப்பொழுது இவருக்கு 100%க்கு 100% உறுதியாக தெரியும், என்னுடைய ஜகாத் வாஜிபாக கூடிய அந்த அளவை விடவும் கூடுதலாக நான் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கணக்கெடுக்காமல் மதிப்பீடு செய்யாமல் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இல்லை என்றால் மதிப்பீடு செய்து கணக்கு எடுத்துதான் கொடுக்க வேண்டும். ஜகாத்தை கொடுத்து முடிக்கும் பொழுது தனக்கு உறுதி இருக்க வேண்டும், என்னுடைய இந்த பணத்துக்குரிய வியாபார பொருட்களுக்குரிய ஜகாத்தை நான் சரியாக பார்த்து கொடுத்து விட்டேன். அன்பான சகோதரர்களே, இந்த அளவுக்கு துல்லியமாக பக்குவமாக பேணுதலாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், இந்த அளவுக்கு துல்லியமாக பக்குவமாக பார்த்து ஜகாத்தை முறையாக நிறைவேற்றுகிறவர்கள் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் தேடி பார்த்தால் உண்மையில் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எத்தனையோ வருஷங்களாக வியாபாரம் செய்கிறோம், ஆனால் அதை பற்றிய அறிவு நமக்கு கிடையாது. 1 வருஷம் கூட இந்த முறையில் பக்குவமாக ஜகாத்தை நிறைவேற்றியது கிடையாது. அன்பான சகோதரிகளே, அழிவு வராமல் நாங்கள் எதை சந்திக்க போகிறோம்? இவ்வளவு காலமும் அழிவில்லாமல் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதற்கு நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டி வரும். அன்பான சகோதரர்களே, யாருக்கெல்லாம் ஜகாத்து வாஜிபாகிறதோ அவர்கள் உலமாக்களை கண்டு அணுகி, அல்லது அந்த துறையில் மிக தேர்ச்சி பெற்ற உலமாக்களை அணுகி, அவர்கள் எனக்குரிய சட்டம் எப்படி, யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தேகத்தில் யாருக்கும் ஜகாத்தை கொடுத்தால் நிறைவேற மாட்டாது. ஒருவரை பற்றி நாம் நினைக்கிறோம், இவரே தேவையுள்ளவர், ஜகாத் வாங்க தகுதியானவராகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், சரி கொடுத்து விடுவோம் என்று கொடுத்தால் ஜகாத் நிறைவேற மாட்டாது. நமக்கு உறுதியாக தெரிய வேண்டும், நான் யாருக்கு என்னுடைய ஜகாத்தை கொடுக்கிறேனோ அவர் ஜகாத்தை வாங்க தகுதியானவர் தான் என்று உறுதியாக தெரிந்த பிறகுதான் அவர்களுடைய கையில் நாங்கள் ஜகாத்தை கொடுக்கலாம். சந்தேகத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய ஜகாத்துகள் நிறைவேற மாட்டார்கள். அன்பான சகோதரிகளே, மிக பக்குவமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை ஜகாத் என்பது. ஜகாத் என்பது யாருடைய பணத்தையும் குறைப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் கடமையாக்கிய ஒன்றல்ல. இந்த கடமைக்கு ஜகாத் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறதுக்கு காரணம், இந்த கடமை மனிதனுக்கு ரெண்டு பிரயோஜனங்களை கொடுக்கும். ஒன்று, இருக்கிற பணத்தை தூய்மைப்படுத்தி சுத்தமாக்கி விடும். ஒரு வருஷம் கழியும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த வியாபாரியுடைய முழு சொத்துக்களையும் சுத்தமாக்கி விடுகிறார். இரண்டாவது, இந்த கடமை அந்த மனிதனுடைய பொருளை வளர்க்கும், பெருக்க வைக்கும். ஆகவேதான் அதற்கு ஜகாத் என்ற பெயர். ஜகாத் என்றால் சுத்தப்படுத்துதல், பெருக்குதல் என்ற அர்த்தம். நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் தஆலா அதில் பெரும் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார். அன்பான சகோதரர்களே, ஜகாத்தை சரியாக நிறைவேற்றாமல் இருப்பதும் சொத்துக்கள் அழிவதற்குரிய ஒரு காரணம் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அடுத்து, பிறருடைய சொத்துக்களை அபகரித்து தன்னுடைய பணத்துடன் பொருளுடன் சேர்த்துக் கொள்ளும் பொழுது அதையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுகிறார். அபகரித்தல் என்றால் தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருள் அல்லது ஒரு ஒரு இடம் அல்லது ஒரு காணி அல்லது ஒரு வீடு, கடை அல்லது தனக்கு சொந்தமில்லாத பணம், அதை எப்படியோ தன்னுடைய கையில் எடுத்து சொந்தம் கொண்டாடுகிறார். இதை மார்க்கம் வஸ்ப் என்று சொல்கிறது. மிக பயங்கரமான எச்சரிக்கை வந்திருக்கிறது. கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சொந்தமான நிலம், ஒரு இடத்தில் ஒரு சான் அளவு, ஒரு சான் என்றால் பெருவிரல் நுனியிலிருந்து சிறு விரல் நுனி வரைக்கும் உள்ள அந்த அளவு, இந்த அளவு நிலத்தையோ இடத்தையோ அபகரித்து தன்னுடைய சொந்தத்தில் வைத்திருந்தால் கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா அந்த நிலத்தில் ஏழு பூமிகள் வரைக்கும் உள்ள அந்த பகுதியை எடுத்து ஒரு மாலை போல ஆக்கி இந்த அபகரித்த மனிதனுடைய கழுத்தில் போட்டி வருவார். இவ்வளவு பெரிய ஒரு மாலையே கழுத்தில் போடுவதாக இருந்தால் அந்த நரகவாசியுடைய உடம்பை அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிதாக்கி வேதனை செய்வான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, ஒரு சா நிலத்துக்கு இது இந்த நிலை என்றால் அந்த நிலம் பெரிதாக பல ஒரு பேச்சாக இருந்தால், ஒரு ஏக்கராக இருந்தால் அதனுடைய நிலை தண்டனை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்பான சகோதரர், அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அபகரித்தால் அந்த பொருள், அந்த நிலம், அந்த இடம் தன்னிடத்துல இருக்கிற வரைக்கும் பாவிக்க பாவிக்க அவனுக்கு பாவம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் ஒரு நிலத்தை அல்லது ஒரு இடத்தை அவன் அபகரித்திருக்கிறான், இன்னொருவருக்கு போக வேண்டியதை கொடுக்காமல் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான். தொழுகை நேரம் வருகிறது, அவன் அந்த இடத்தில் தொழுகிறான் என்றால் மார்க்கம் என்ன சொல்கிறது? அவனுடைய தொழுகை நிறைவேறும், ஆனால் தொழத்தொழ அவனுக்கு பாவமும் எழுதப்படும். ஹராமான ஒரு காரியத்தை செய்கிற பாவம் எழுதப்படும். ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. தொழுகிறான், தொழுகை நிறைவேறுகிறது, பாவம் எழுதப்படுகிறது, அதுவும் ஒரு பெரும்பாவம் எழுதப்படுகிறது. காரணம், தனக்கு உரித்தில்லாத அந்த இடத்தை, தனக்கு உரித்தில்லாத அந்த நிலத்தை அவன் பாவிக்கிறான் என்ற காரணத்தினால் அவனுக்கு ஒரு பெரும்பாவம் எழுதப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, தொழும் பொழுதே பாவம் எழுதப்படுகிறது என்றால் இப்படிப்பட்ட நிலத்தை, வீட்டை நாங்கள் அபகரித்து எங்களுடைய சகோதரருக்கு போக வேண்டியது, சகோதரிக்கு போக வேண்டியது, ஒரு நண்பருக்கு போக வேண்டியது நாங்கள் அபகரித்து அதிலே சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், விளையாடுகிறோம், வியாபாரம் செய்கிறோம் என்றால் இதற்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பாவம் எப்படி நாங்கள் சுமக்க போகிறோம் இந்த பாவத்தை? அன்பான சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச நாட்கள் மட்டும்தான். வாழ்க்கை முடிந்துவிடும், இங்கிருந்து போகும்போது சுத்தமாக போய்விட வேண்டும். நமக்கு சொந்தம் இல்லாதவைகளை நம்முடைய வாரிசுகளுக்கு விட்டு போகக்கூடாது. அன்பான சகோதரர்களே, இதில் நாம் ஒவ்வொருவரும் நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்படியான சில விடயங்களை மார்க்கம் நமக்கு சொல்கிறது. வாழ்க்கையில் இது இருந்தால் அல்லாஹ் தஆலா செல்வங்களை அழித்து விடுகிறான். கடன், இத்திரருக்கு போக வேண்டிய கடன்கள் இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, நாங்கள் கடனை கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கடனை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறோம் என்றால் பிறருடைய சொத்து பணம் நம்முடைய பணத்துடன் சேர்ந்து விடுகிறது. இதை கடன் எடுத்து திருப்பி கொடுக்காமல் நம்முடைய சொத்துக்களை வளர்க்க நினைக்கிறோம், அல்லாஹ் தஆலா வளர விட மாட்டான். அன்பான சகோதரர்களே, மக்களுடைய அந்த பணங்களை தம்முடைய அனுமதி அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அபகரித்து தன்னுடைய பங்கில் வைத்துக் கொள்வது மிக கடினமான பாவம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இறுதியாக ரமலானுடைய கடைசி 10 இன்னும் ஓரிரு நாட்களில் ஆரம்பமாக இருக்கிறது. ரமலானுடைய கடைசி 10 என்று சொல்வது அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பெரும் பாக்கியம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னாலேயே சஹாபாக்களுக்கு இந்த கடைசி 10 நாட்களை பற்றி சொல்லி அவர்களை தயார்படுத்துவார்கள். காரணம், லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை அல்லாஹ் தஆலா இந்த கடைசி 10 ஒரு நாளில் மறைத்து வைத்திருக்கிறார். பொதுவாக இந்த ஒரு அமலுடைய விடயத்துடைய சிறப்பை பற்றியும் குர்ஆன் மிக விரிவாக பேசுவதில்லை, சுருக்கமாகத்தான் எதையும் பேசும். ஹதீஸில் தான் நாங்கள் சிறப்புகளை பார்க்கலாம். ஆனால் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பொறுத்தவரையில் இதனுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா மிக அழகாக தெளிவாக அதற்கென்றே ஒரு சூறாவை தெரிவு செய்து அந்த சூறாவில் இந்த இரவுடைய பெயரை திரும்ப 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 சொல்லி ஆச்சரியமான விதத்தில் நமக்கு இதனுடைய பெருமதியை விளங்கப்படுத்துகிறார். அந்த சூறாவை நீங்கள் ஓதி பாருங்கள். இந்த இரவுடைய பெயர் அந்த ஒவ்வொரு ஆயத்திலும் தெளிவாகவோ சூசகமாகவோ சொல்லப்பட்டிருக்கிறது. குறிக்கும் மிக ஆச்சரியம் இது. ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹு தஆலா அந்த இரவை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறான். பொதுவாக பேச்சு வழக்கில் நாங்கள் ஒன்றை பற்றி பேசும் பொழுது ஒரு தடவை அதனுடைய பெயரை சொல்லுவோம், பிறகு அது அது என்று சொல்லுவோம், அல்லது அவர் என்று சொல்லுவோம். ஆனால் அல்லாஹு தஆலா அப்படி சொல்லாமல் இந்த சூராவுடைய ஒவ்வொரு ஆயத்திலும் அந்த பெயரை ஒன்றோ தெளிவாக அல்லது சூசகமாக சொல்லி
இருக்கிறான்.
வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகளை நஷ்டங்களை சந்திக்கிறோம். வியாபாரத்திலும் மற்ற கொடுக்கல் வாங்கினதில் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு வருஷத்தில் அடையக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் எது என்றால் அவனுக்கு வியாபாரத்தில் வருகிற நஷ்டம் அல்ல, அவனுக்கு கொடுக்கல் வாங்கலில் அவன் சந்திக்கிற நஷ்டம் அல்ல. ஒரு வருஷத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் அந்த வருஷத்துடைய லைலத்துல் கத்ரை அடையாமல் விடுவதுதான். காரணம், அந்த ஒரு இரவை மட்டும் ஒரு மனிதன் இபாதத்தில் கழித்து விட்டால் குர்ஆன் சொல்லுகிறது லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர், ஆயிரம் மாதங்களை விடவும் அந்த ஒரு இரவு சிறப்பானது. ஆயிரம் மாதங்கள் என்றால் கணக்கு பாருங்கள், எங்களில் பெரும்பாலானவர்கள் இன்னும் ஆயிரம் மாதங்கள் வாழவே இல்லை, 83 வருஷங்கள். ஒரே இரவில் அந்த நன்மையை அடைந்து கொள்ளலாம், இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற வரைக்கும் விடாமல் செய்த ஒரு சுன்னத், கான யஅத்தகிபுல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், கடைசி 10 நாட்களுடைய இஃதிகா. மௌத்து வரைக்கும் அவர்கள் அந்த இஃதிகாவை விடவில்லை. காரணம், லைலத்துல் கத்ரை அடைவதற்கு அது ஒன்றுதான் வழி. மறைத்து வைத்திருக்கிறான், தேடச் சொன்னார்கள், தேடுவதற்கு அது ஒன்றுதான் வழி. கடைசி 10 வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்தமீஸ் வலமையை விடவும் வித்தியாசமாகி இபாதத்துக்கென்றே தயாராகி இபாதத் செய்ய ஆரம்பிப்பார்கள், தொழுகை அதிகரித்து விடும், குர்ஆன் திலாவத் அதிகரித்து விடும், பேச்சு குறைந்து விடும், யாருடனும் பேச மாட்டார்கள். தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுவாங்க, இந்த இரவில் நீங்கள் யாரும் தூங்கக்கூடாது, சுத்தமாக இருந்தாலும் சரி சுத்தம் இல்லாத நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் யாரும் இரவில் தூங்கக்கூடாது. ஒன்றோ தொழுகையில், ஜிக்ரில், திலாவத்தில், துஆவில் ஈடுபட வேண்டும் என்று மனைவிமார்களுக்கு இரவு தூக்கத்தை தடை செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான நாட்கள் இன்னும் ஓரிரு நாளில் வர இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் முடிவு செய்வோம், இருப்பதற்கு எல்லா மஹல்லாக்களிலும் கட்டுப்பாடுகளுடன் முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முடிந்தவர்கள் முழுமையாக இஹ்திகாஃப் இருப்போம். யாருக்காவது நிர்பந்த நிலைகளின் காரணத்தினால் இஹ்திகாஃப் இருக்க முடியவில்லையானால் அதிகமான பகுதியை ஒவ்வொரு நாளிலும் அதிகமான பகுதியை மஸ்ஜிதில் கழிப்பதற்கு முயற்சி செய்வோம். பகலில் எவ்வளவு நேரம் இருக்கலாம், இரவில் எவ்வளவு நேரம் இருக்கலாம், மஸ்ஜிதில் நாங்கள் கழிப்பதற்கு முயற்சி செய்வோம். இன்ஷாஅல்லாஹ் நம்முடைய ஓய்வு, நம்முடைய மற்ற வேலைகளை எல்லாம் பெருநாளைக்கு பிறகு வைத்துக் கொள்வோம். இந்த நாட்களை நாங்கள் தவறினால் இது பெரும் நஷ்டம், இதை ஈடு செய்ய முடியாது. சில பொழுது நம்முடைய வாழ்க்கையின் கடைசி ரமதானாக இந்த ரமதான் இருக்கலாம். ஆகவே ஒரே ஒரு சந்தர்ப்பமாக நினைக்க வேண்டும். நம்முடைய பெண்களுக்கும் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பெற்றோர்களாகிய தகப்பன்மார்களாகிய நாம் ஒரு 5-10 நிமிஷம் பயான் செய்ய வேண்டும். நான் சொன்ன இந்த நேரத்தில் கதரை பற்றி உள்ள சிறப்புகள், இதனுடைய முக்கியத்துவம், இந்த நாட்களில் நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் மனைவிமார்களுடன் குழந்தைகளுடனும் பேசுங்கள். இன்ஷால்லா நாம் அவர்களுக்கு இன்று கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வழிகாட்டல்கள் அவர்கள் வாழ்நாளில் வாழ்கிற வரைக்கும் அவர்களுக்கு பெரும்பெரும் வழிகாட்டல்களாக அமையும். அவர்களை அமல்களில் ஈடுபடுத்துவோம். லைலத்துல் கத்ர் என்பதை வரக்கூடிய உதாரணமாக 21வது இரவாக இருந்தால் மகரிபுடைய அசான்ல இருந்து அந்த லைலத்துல் கத்ர் ஆரம்பமாகிறது. அதனுடைய ஆரம்ப முடிவையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஏனைய இரவுகளை போல அல்ல, ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் தான் அந்த இரவு. அடுத்த நாள் சூரியன் உதயமாகிற நேரம் வரைக்கும் இல்லை. ஃபஜ்ர் உதயமாக அதான் சொல்லக்கூடிய ஃபஜ்ருடைய அதான் சொல்லக்கூடிய நேரம் வரைக்கும் உள்ள கொஞ்ச நேரம். அன்பார சகோதரர்களே, சிலர் ஆர்வத்துடன் ஆசையுடன் அந்த இரவில் வணக்கம் செய்ய வேண்டும் என்று மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். வந்து சேரும் பொழுதே இரவு 11 மணி ஆகி விடுகிறது. அப்படி என்றால் இரவில் அரைவாசி போய்விட்டது. அப்படி அல்ல, அந்த இரவின் ஒவ்வொரு வினாடிகளையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த வருடத்துடைய லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாம். யாவா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. யாவா எங்களுடைய துக்கங்களை கவலைகளை நீக்குவாயா, எங்களுடைய கஷ்டங்களை போக்குவாயா. யாவா யாவா எங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளையும் நீ முறியடித்து விடுவாயா. நல்ல நிலைகளை இந்த நாட்டிலும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஏற்படுத்தி வைப்பாயா. யாவா எங்களுடைய நாட்டில் பாதுகாப்பையும் நலவுகளையும் ஏற்படுத்தி வைப்பாயா. பஞ்சத்தை விட்டும், பயத்தை விட்டும், கஷ்டங்களை விட்டும் இந்த நாட்டை நீ பாதுகாப்பாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم. كم فيك سرورا وسلاما وطمئنا.